இளையோரும் சமூக வலைத்தளங்களும் ஓர் உரையாடல். உரையாடலில் பங்கு பெற்றுவோர் ஜோ ராஜ்குமார், சுதாகரன், மேக்னின், ஜெய்சிங்கம்.
வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் ஒரு முக்கிய விடயம் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அதாவது எம்முடைய சமூகத்திலே இன்று அதிகம் ஆதிக்கம் செலுத்துவது இன்டர்நெட் வாயிலாக சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா வந்து இப்பொழுது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அது இங்கு நம்முடைய வீடுகளிலே, குறிப்பாக பெற்றோரிலிருந்து அவர்களுடைய குழந்தைகள் வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை அவர்கள் பாவிக்கின்றார்கள். அதனால் பல நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் நம்முடைய சமூகத்திலே சில முக்கியஸ்தர்களை நாங்கள் இன்று சந்தித்து அவர்களிடத்தில் இது தொடர்பான அவர்களுடைய கருத்துக்களை இப்பொழுது நாங்கள் கொண்டு வரவிருக்கின்றோம். வணக்கம் சுதா, இதோ எங்கள் மத்தியிலே இப்பொழுது சுதா அவர்கள் இருக்கின்றார். நீண்ட காலமாக இந்த பெர்கன் நகரிலே, குறிப்பாக நோர்வேயிலே பல இடங்களிலே வாழ்ந்து வருபவர். சுதா அவர்களே, வணக்கம். சுதா,
வணக்கம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன?
வந்து வலைத்தளங்கள் வந்து ஒரு முக்கியமான சமூகத்துக்கு, மக்களுடைய வாழ்க்கைக்கு, உலகத்திற்கு ஒரு முக்கியமான விடயமாக நான் பார்க்கின்றேன். இன்றைய வாழ்க்கை முறை அதில் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து பின்னி பிணைந்திருக்கின்றன. அவை மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு இடத்தை எடுத்துள்ளன.
அப்பொழுது இந்த எவ்வாறு நம்முடைய இல்லங்களை, வீடுகளை அது பாதித்து கொண்டிருக்கிறது அல்லது அதற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
இன்று மக்கள் தங்களுடைய தகவல்களை, அறிவை வந்து இந்த வலைத்தளங்களுக்கு ஊடாக உலகம் முழுவதும் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கி இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த வலைத்தளங்கள் நன்மை பயக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் சொல்வது போல் அதனால் சில பாதிப்புகளும் இருக்கின்றது. பாதிப்புகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பாதிப்புகளை மட்டும் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த நன்மைகளை மறந்துவிட முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
அப்பொழுது இந்த நன்மைகள் அது ஒரு புறம் இருக்க, எந்த விடயத்தையுமே அவர்கள் ஆரம்பித்தது, கண்டுபிடித்தது நன்மைக்காகத்தான் என்று நினைக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள். இந்த பாதிப்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் எதை பாதிப்பாக, பெரும் பாதிப்பாக பார்க்கிறீர்கள்?
கண்டுபிடிப்புகள் நன்மைக்காகத்தான் நடந்தவை என்பது ஒரு கருத்து, அதை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டு போகின்றன, சமூகத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டு போகின்றன, முன்னேற்றங்கள் நடந்து கொண்டு போகின்றன. அதன் ஊடாக நிறைய பிரச்சனைகளும் எங்களுடைய சமூகங்களை பற்றி கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது இதனால் வர சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவுகள் அல்லது இதனால் சமூகத்துக்கு, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன். நாங்கள் வந்து இளைஞர்களிடையே, குழந்தைகளிடையே, இளைஞர்களிடையே முக்கியமாக அந்த வயதுக்காரர்களுக்கு இது கூடுதலான பாதிப்பை உருவாக்கி இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே சமூகத்தில் நாம் உபயோகிக்கும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் அதனுடைய தேவையை அறிந்து அந்த தேவைக்கு ஏற்ப மட்டுப்படுத்தி பாவிக்கக்கூடிய பக்குவம் வயது வந்தவர்களுக்கு இருக்கின்றது, அது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் இளைஞர்கள், குழந்தைகள் வந்து எந்த விடயத்தையும் அதனுடைய தேவைக்கு தகுந்த அளவு அதை மட்டுப்படுத்தி பாவிப்பதில் அவர்கள் வந்து அதை முதிர்ச்சி அடைய வேண்டும். அந்த முதிர்ச்சி அடைவதற்கு முன்னால் சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இதன் காரணமாக சமூக வலைத்தளங்கள் வந்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். அதில் ஒரு விஷயம் நான் முக்கியமாக பார்க்கறது என்னன்னு சொன்னால், பாடசாலைகளில் வந்து மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்வது உண்டு. அப்படியான கேலிகள் இன்று சமூக வலைத்தளங்களில் பரவி இந்த வலைத்தளங்கள் ஊடாக செய்யப்படும் ஒருவர் ஒருவர் கேலி செய்வது வந்து மிகவும் பாரதூரமான அளவுக்கு போய், நான் கேள்விப்பட்ட அளவில் சில இளைஞர்கள் வந்து தற்கொலை செய்யும் அளவுக்கு கூட, அல்லது வேறு பல வகைகளில் அவர்களுடைய வாழ்க்கையை நீண்ட காலத்துக்கு பாதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதை நான் முதலாவது பிரச்சனையாக பார்க்கிறேன்.
உண்மையில் நான் நினைக்கின்றேன், நீங்கள் இப்பொழுது மிக அதிமிக பெரிய ஒரு விடயத்தில் தொட்டிருக்கின்றீர்கள் என்று. இதனால் எம்முடைய பிள்ளைகள், இந்த இளம் பிள்ளைகள் பலவிதமான உளவியல் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இந்த தற்கொலைக்கு போவது என்று சொன்னால் அது உளவியல் தாக்கம். அதை தவிர வேறு விதமான தாக்கங்கள், அந்த அளவுக்கு போகாமலேயே அதைவிட மோசமாக பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்து மிகவும் மனவேதனைப்பட்டு, அதனால் பெற்றோர் அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே இன்று பல வீடுகளிலே அதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
நீங்கள் பெற்றோர் இதற்குள் கொண்டு வரும் பொழுது நாங்கள் அது வேறு ஒரு கோணத்தில் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள், அதை நீங்கள் பெற்றோர்களையும் உள்ளடக்கி அந்த தாக்கங்களை பார்க்க போகின்றீர்களாக இருந்தால், பெற்றோர்களை குழந்தைகளை பாதிப்பது எப்படி பெற்றோர்களை பாதிக்கின்றது, அல்லது என்ன விடயங்கள் வந்து பெற்றோருக்கு பாதிப்பாக இருக்கின்றது, தொடர்ச்சியாக அது குழந்தைகளை பாதிக்கின்றது என்று பார்க்கலாம். இப்ப நான் முதலில் உங்களுக்கு சொன்னது நேரடியாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய விடயம். அடுத்தது பெற்றோருக்கு பாதிப்பு வரும் பொழுது அது எப்படி குழந்தைகளை தொடர்ச்சியாக பாதிக்கிறது என்பதை பார்க்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு வரும் பாதிப்புகளை நினைத்து பெற்றோர் அதை மீண்டும் குழந்தைகள் மீது கொடுக்கும் பாதிப்புகளாகவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது பண்பாட்டு சீரழிவுகள் என்று சில விடயங்கள் இருக்கின்றன. பண்பாட்டு சீரழிவுகள் என்று நாம் சொல்லக்கூடிய பல விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களூடாக பரவி கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சில வலைத்தளங்கள் ஊடாக குழந்தைகள் பார்க்கக்கூடிய சில காட்சிகள் ஊடாக குழந்தைகளுடைய இளைஞர்களுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு நாம் பெற்றோர்களாக குழந்தைகளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இதன் ஊடாகவும் வந்து நிறைய பாதிப்புகள் வருகின்றன. ஆனால் இவற்றை வந்து நான் பார்க்கும் பொழுது அவை நேரடியாக தனிய அந்த இளைஞனை மட்டும் பாதிக்கும் விடயமாக இல்லாமல் அதை சுற்றி உள்ளவர்களையும் சமுதாயத்தையும் தொடர்ச்சியாக பாதிக்கிற விடயங்களாக பார்க்கின்றேன்.
இது மிகவும் ஆழமாக செல்ல வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பாதிப்பு ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குழந்தையினால் அது முழு குடும்பத்தையுமே பாதிக்கிற ஒரு விடயம். எனவே நாங்கள் அதை பிரித்து பார்க்க முடியாது. அதிலே ஒரு பிள்ளை பாடசாலையால் பாதிக்கப்படுகிறது, ஒரு மாணவியினால் முதல் நாள் இரவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள் சமூக வலைத்தளத்திலே, அடுத்த நாள் பாடசாலைக்கு போகாமல் நிற்கிறார், இது அப்படியே தொடர்கிறது. இதனால் அவருடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, அப்படியே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறது. இதனால் பெற்றோர் பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய ஒரு அன்றாட ஒரு நிலையாக பல இளம் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கான முதல் படியாக இந்த இடம் இருக்கிறது. எனவேதான் இது ஒரு அதி முக்கியமாக இருக்கின்றது. இது விடயத்திலே இப்பொழுது நம்முடைய ஜோ ராஜ்குமார் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இந்த விடயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
வணக்கம்.
அல்லது நம்முடைய குடும்பங்களும் என்ற தலைப்பிலே இப்பொழுது நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தாருங்கள்.
சமூக வலைத்தளங்களும் குடும்பம் என்று பார்க்கும்போது உண்மையிலே நான் முதல் இதிலே பார்க்க குறிப்பிட வேண்டிய ஒரு சின்ன ஒரு விடயம் இதில் இருக்கின்றது. அதாவது வந்து பெற்றோர்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்களை பற்றிய அறிவு வந்து குறைவாக இருப்பது வந்து இதில் ஒரு பெரிய காரணமாக எனக்கு படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளை இந்த சமூக வலைத்தளங்களில் ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளை இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்போது பாடசாலைகளிலே பொறுத்தவரை இட்ஸ் லேர்னிங் இருக்கின்றது. அது வந்து முழுக்க முழுக்க வலைத்தளங்களுக்கெல்லாம் இப்போது வந்து வீட்டு பாடங்கள் பாடசாலையில் நடக்கப்படும் எல்லா இதுகளும் வந்து இதுக்கெல்லாம் நடக்கின்றது. அப்போது வந்து முற்றாக அந்த வலைத்தளங்களை கட்டுப்படுத்தி பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அது கட்டாயம் அவர்கள் அந்த வலைத்தளங்களை பயன்படுத்த விட்டே ஆக வேண்டும். ஆனால் எவ்வளவுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தி அதை விட வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகள் அந்த அதை பற்றிய விவாதம் வரைக்கில் பிள்ளைகள் எப்போதும் வந்து வெல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வலைத்தளங்களை பற்றி கூட அறிவுகள் இருக்கின்றது. இது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்கள் எப்போதும் விவாதத்திலே வெற்றி அடைகிறார்கள். அது வந்து பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு சங்கடமான நிலை.
பல வீடுகளில் பெற்றோருக்கு பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க.
ஆமாம், அதைத்தான் நான் சொல்கின்றேன். அடுத்ததாக குடும்பங்களிலே வந்து இப்போது எனக்கு முதல் கதைத்த சுதா வந்து பெரிய விடயங்கள் அதாவது பெரிய பாதிப்புகளை பற்றி அவர் சொன்னார். நான் வந்து சில சில சிறு சிறு பாதிப்புகளை பற்றி நான் சொல்ல இதில் விரும்புகிறேன். உதாரணத்து இது வந்து எங்களோட வீட்டிலையும் நடக்கிறபடியால் நாங்கள் சொல்கிறேன். மதிய விருந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட கூப்பிடும் போது ஒருவர் இருவர் வந்து அவர்கள் வந்து இந்த வலைத்தளங்களிலே மிகவும் உன்னிப்பாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை கூப்பிட்டு கடைசியாக மற்றவர்கள் சாப்பிட்டு முடிந்த பிறகுதான் அவர்கள் வருவார்கள். அதாவது வந்து இந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த ஒரு சோசியல் இது ஒன்று இந்த வலைத்தளங்களால் குழப்பப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக குடும்பமாக அதாவது விசிட் போகிற இப்போ இதுகளை அவர்கள் இளைஞர்கள் இப்போது சிறு பிள்ளைகள் கூட 7-8 வயது பிள்ளைகள் கூட தாய் தப்பனுடன் விசிட்டுக்கு போகாமல் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டை இருந்து இந்த வலைத்தளங்களிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் சொல்கிறார்கள், நான் அங்கு வருவதென்றால் நான் ஐபாட் கொண்டு வர விட்டால் தான் நான் அங்கே வருவேன். அங்கு போய் ஒருவரோடையும் கதைக்காமல் அவர்கள் மீண்டும் ஐபேட்டும் ஐஃபோன்லையும் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்போ இப்படியான அந்த சிறு பாதிப்புகள் குடும்பத்தில் இது வந்து சிறு பாதிப்புகள் குடும்பத்திலே ஏற்படுகிறது. இந்த சிறு பாதிப்புகள் வந்து பெரும் பாதிப்புகளாக வந்து அதாவது பிள்ளைகள் வந்து சரியான சைக்கலாஜிக்கல் ப்ரோபுரங்களை எதிர்நோக்கிறார்கள். இந்த அதில் வந்து முக்கியமாக என்னென்றால் இந்த சைக்கலாஜிக்கல் இதால் வர்ற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளங்களை வந்து பெற்றோர்கள் வந்து இனம் காணுவது வந்து மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதாவது ஆரம்ப காலங்களிலே இந்த சைக்கலாஜிக்கல் பிரபலங்களை இனங்கான்றது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இதென்ன பிள்ளைகள் வந்து ஒன்றும் செய்கிறார்கள் இல்லை, அதாவது வந்து வெளியிலே முதலாவது தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த பிரச்சனைகள் முக்கிய பிறகுதான் பெற்றோர்களுக்கு இது தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து சரியான ஒரு பாரதூரமான ஒரு விளைவுகளை கொண்டிடும் என்று நான் நினைக்கிறேன்.
மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஜோ அவர்கள் தொட்டார். அதாவது சிறுவர்களுக்கு ஐபேட் அல்லது அந்த சமூக வலைத்தளங்களுக்குள் அவர்களை ஃப்ரீயாக விடுகிறது. இது வளர வளர இதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது. அதன் பிறகு அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலையொன்று வருகிறது. சரி, இப்படி இருக்கும்பொழுது இந்த வலைத்தளங்களுக்கு என்று வயது எல்லைகள் இவையெல்லாம் இருக்கிறது. இதை நம்முடைய குடும்பங்களிலே அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
யூலியஸ் அவர்களை நான் ஒரு சின்ன வந்து எமது தமிழ் வட்டார அதாவது சமூகத்திலே வைத்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு நாங்கள் வந்து சின்னலிருந்தே இல்லை. ஏனென்றால் நாங்கள் இப்போ நோயின் வீடுகளை பார்க்க போனீர்கள் என்றால் 6 மணிக்கு வானத்தேவை வரும், அதை பார்ப்பார்கள், 8 மணிக்கு போய் படுத்துருவார்கள். ஆனால் எங்கள் பிள்ளைகள் 12 மணி 1 மணி 2 மணி வரையும் இருந்து படங்களை பற்றி பார்க்கிறாங்க. ஆனால் நோவிஜியன் அதாவது என்ன போடுற படங்கள் வந்து படங்களை பார்க்கிறாங்க. ஆனால் நோவிஜியன் அதாவது என்ன போடுற படங்கள் வந்து படங்களாக இருக்கும் அல்லது காம படங்களாக இருக்கும். ஆனால் அதுகள் எல்லாத்தையும் எங்கள் பிள்ளைகள் இருந்து பார்க்கிறார்கள் என்றால் நாங்கள் அதிலேயே நாங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருந்து வருகிறார்கள் சின்ன பிள்ளைகள் என்றபடியால் இதிலேயும் நான் நினைக்கின்றேன் எங்களது பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். சிலவேளை அவர்களுக்கு வேறு கூடியிருப்பதால் ஓகே அவர்கள் இதிலே நேரத்தை கழிக்கட்டும் என்று எண்ணி விடுபவர்களும் இருக்கின்றார்கள்.
நன்றி ஜோ. இதை தொடர்பாக நாங்கள் விவரமாக பேச வேண்டும், மீண்டும் வருவோம். அடுத்து ஜெயசிங்கம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே குறிப்பாக பலர்கள் இருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று, நீங்கள் ஒரு தந்தையாக அதை எப்படி பார்க்கிறீர்கள் ஜெயசிங்கம்?
நன்றி ஜூலியஸ். என்னுடைய கருத்தின்படி எனது பிள்ளைகள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை கையாளுகிறார்கள். நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன், உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் 17-18 வயசுக்கு பிறகுதான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று. அதன்படி பிள்ளைகள் அநேகமாக என்னுடைய பிள்ளைகள் கேட்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம் நான் பிள்ளைகளுக்கு சொல்வது, இணையதளங்கள் பாவித்து நீங்கள் தட்டெழுத்துக்களை பாவிப்பதால் உங்களுடைய கையெழுத்துக்கள் பாதிக்கப்படுவது மிக முக்கியமான விடயம். தமிழ் எழுத்தாக இருந்தானே ஆங்கில எழுத்தாக இருந்தானே கையெழுத்துகள் உங்களுக்கு பாதிக்கப்படும். ஆகவே இணையதளத்தில் பல நன்மைகளும் இருக்கிறது, கூடுதலாக தீமைகளும் இருக்கிறது. கருத்து பரிமாற்றங்களிலே அந்த தீமைகள் வரலாம், வந்திருக்கு. ஆகவே இதை மனதில் கொண்டு கையெழுத்து என்பது சரியான முக்கியமான விஷயம், எழுத்து பதிவு. அது தட்டெழுத்து முதல் நீங்கள் பழகி இணையதளம் மூலம் பழகுவீங்களா இருந்தால் உங்களுடைய கையெழுத்துக்கள் தமிழ் எழுத்தாக இருந்தான ஆங்கில எழுத்தாக இருந்தானே உங்களுக்கு எழுத முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள்.
ஆனால் இப்பொழுது இங்கே எல்லா உலகம் பூராவும் நான் யாழ்ப்பாணத்தில் கூட பார்த்துட்டு வந்தேன் முதலாம் வகுப்பிலேயே. ஆனால் இங்கு நோர்வேயில் நான் சிறுவர் பாடசாலைகளுக்கு சென்றிருக்கின்றேன், வானகாகையிலேயே அவர்கள் அந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்து வைத்து அதற்கு கலர் அந்த தட்டுகளை கலர்லேயே வைத்து அதை ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஜோ ராஜ்குமார் சொன்னது போல இப்பொழுது இன்லிவேரிங் அதாவது எங்களுடைய அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதெல்லாம் அதிலேயே வந்துவிட்டது இல்லையா?
இலகுவாக்குவது உண்மையாகவே இயந்திர வாழ்க்கை வந்து இலகுவாக்குவது தான் அதனுடைய பொருள். அதற்கு நாங்கள் இடம் கொடுப்பது அதிக இடம் கொடுத்தால் இப்படியான எங்களுடைய பதிவுகளுக்குரிய பிரச்சனைகள் வரும். அதனால் தான் சொல்கிறேன், அந்த தட்டெழுத்துக்களை மிகவும் அதிகமாக பாவித்தால் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு இடையூறாகத்தான் இருக்குமே ஒழிய நன்மை தராது.
சரி, இதற்கு அப்பால் உங்களிடத்தில் இன்னும் ஒரு கேள்வி ஜெயசிங்கம், அதாவது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை 18 வயது வரைக்கும் ஃபேஸ்புக் கூட பாவிக்கக்கூடாது, அதை திறக்கக்கூடாது என்று கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக கூறினீர்கள். அதனால் நீங்கள் பாதிப்பு, அதனால் பலவிதமான பாதிப்புகள் வரும். சரி, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உதாரணமாக இன்னும் ஒரு பிள்ளையுடைய பிறந்த நாட்களுக்கு அல்லது வேறு கொண்டாட்டங்களுக்கு செல்கிறார்கள், அங்கு அவர்களுடைய பதிவுகள் ஏற்றப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம், அவர்களுடைய படங்களோ அல்லது அவர்கள் பற்றிய கருத்துக்களோ, அதை நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள்?
அவர்களுடைய படங்கள் முக்கியமாக சில நேரங்களில் அந்த ஸ்னாப்ஷாட்னு சொல்வார்கள், அதன் மூலம்தான் எங்களுக்கு அது தெரியப்படுகிறது. அந்த ஃபேஸ்புக் மூலம் நான் பார்ப்பதில்லை, ஆனால் பிள்ளைகள் எனக்கு கட்டாயம் அந்த ஸ்னாப்ஷாட் மூலம் காட்டுவார்கள், இப்படி அந்த அண்டி விட்ட இது நடந்திருக்கு, இந்த அண்டி விட்ட இது நடந்திருக்கு. ஆனால் மெசேஜ் அதாவது எஸ்எம்எஸ் மூலம் சில நேரம் அவர்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள்.
மிகவும் நன்றி இயேசுங்கம் அவர்களே. இப்பொழுது நாங்கள் மீண்டும் சுதா அவர்களிடம் வருவோம். சுதா, மிக முக்கியமாக ஜோ ராஜ்குமார் கூறிய ஒரு மிக முக்கிய விடயத்துக்கு வருகின்றேன். மீண்டும் குழந்தைகள் அவர்களுடைய வயது எல்லை தொடர்பான ஒரு விடயத்தை தொட்டிருந்தார் ஜோ. இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதை அவர்கள் அனுசிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது
பண்பாடு ரீதியாக ஒரு குடும்பத்தில் குடும்ப அங்கத்தவர்கள் எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றார்கள், என்னென்ன தளங்களில் அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்றது வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்து அதன் மூலமாக பண்பாடு ரீதியாக ஒரு குடும்பத்தில் குடும்ப அங்கத்தவர்கள் எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றார்கள், என்னென்ன தளங்களில் அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்றது வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்து அதன் மூலமாக குடும்பத்தை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் வந்து அப்படியான சில திட்டங்கள் வந்து நோர்வேஜியஸ் பண்பாட்டில் இருப்பது நமக்கு தெரியும். அப்படி அவர் செய்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய வீடுகளில் நான் பார்த்த இடங்களில் வந்து அப்படி ஒரு கட்டுப்பாடான நிலைமை இல்லாட்டியும் தமிழ் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை அன்பாக ஆதரவாக அவர்களை கல்வியை கொடுத்து அவர்களுடைய ஒரு திடமான மனிதர்களாக சமுதாயத்தில் உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். ஆகவே வந்து நேரத்துக்கு நேரம் ஒன்றாக இருந்து உணவு உண்பது என்பது மட்டும்தான் ஒரு குடும்பத்தை குடும்பாங்கத்தவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்ப்பதில்லை. அது ஒவ்வொரு பண்பாடுகளுக்கு வித்தியாசமான முறைகளில் அவர்கள் குடும்பத்தை ஒன்றிணைக்கின்றார்கள். ஆகவே எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக அதை நான் பார்க்கவில்லை.